الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأكمل لنا ديننا وأتم علينا نعمته ورضي لنا الإسلام دينا الصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وهو أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد
صدق الله المولى العظيم عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبئكم بخياركم قالوا بلى قال خياركم مطوالكم معمارا وأحسنكم أخلاقا صدق النبي صلى الله عليه وسلم رواه أحمد سروا بخلهم فغلتهم என்றும் இணை துணை ஏற்ற வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் வந்தனமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் நாளை கயாம நாள் பரிவந்தம் எந்த உள்ளங்களால் அந்த உன்னதமான வாழ்க்கை வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த சகல ஆத்மாக்களின் பேரிலும் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. அருள் நிறைந்த இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை இஸ்லாமிய சிநேகித தோழர்களே, வல்லவன் அல்லாஹ்வுல் இஸ்ஸத் அவனுடைய அருள்மறையாகிய அல் குர்ஆனின் ஊடாக அவனின் அடிமைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற சொற்பகால வாழ்க்கை எவ்வாறெல்லாம் அவனுக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அந்த கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் எந்த வாழ்க்கை வழிமுறைகள் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு உகந்தது அல்ல அசிங்கமானவைகள் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானோ தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிடுகிறானோ அவனால் எச்சரிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை வழிமுறைகளை விட்டும் முற்றிலும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என வசியத்தை முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் முன்வைக்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகான விசித்திரமான பிரம்மாண்டமான உலகை படைத்து இந்த உலகில் அற்புதமான மனித உள்ளங்களால் மனித சிந்தனைகளால் யோசித்து முடிவெடுக்க முடியாத அளவுக்கான பிரம்மாண்டமான படைப்பினங்களை எல்லாம் படைத்து இந்த அனைத்து படைப்பினங்களின் நூலாகவும் அவன் எதிர்பார்ப்பது அவனுடைய லட்சியம் அவனுடைய நோக்கம் அவன் எந்த வஸ்துக்களை இந்த வையகத்தில் படைத்திருக்கிறானோ இந்த பூமிக்கு மேல் படைத்திருக்கிறானோ அவன் படைத்த அனைத்து வஸ்துக்களும் அனைத்து படைப்பினங்களும்
படைத்த நாயன் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்தை மையமாக வைத்துதான் அனைத்தையும் படைத்திருக்கிறான். பறந்த வானத்தை பாருங்கள், விரிந்திருக்கின்ற பூமியை பாருங்கள், காம்பீரமாக காட்சியளிக்கும் மலைகளை பாருங்கள், பிரம்மாண்டமான சமுத்திரத்தை பாருங்கள். அல்லாஹ் ஆங்காங்கே என்னென்ன படைப்பிடங்களை படைத்து வைத்திருக்கிறானோ அவனுடைய சக்திக்கு அவனுடைய சக்தியை மையமாக வைத்து அந்த வஸ்துக்களை எப்படியெல்லாம் அழகுபடுத்தி வைத்திருக்கிறானோ, அனைத்து வஸ்துக்களுடைய நோக்கமும் அனைத்து படைப்பினங்களுடைய நோக்கமும் படைத்த ரப்பு அந்த படைப்பினங்களுக்கு எந்த கட்டளைகளை முன்வைக்கிறானோ அவைகளை பின்பற்றி ஆக வேண்டும் என்பதுதான். அதனால கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதன் நோக்கம் ஒன்று இருக்கிறது. உலகத்தில் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான், உலகத்தில் ஏனைய படைப்பினங்களையும் படைத்திருக்கிறான். இந்த ரெண்டு படைப்பினங்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஹதீஸில் குதிசியின் நூடாக அவன் முன்வைக்கிறான். அவனுடைய லட்சியம் என்ன என்கிறதை அவன் முன்வைக்கிறான். நோக்கமின்றி படைப்பினங்களை அவன் படைக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை நான் ஏன் படைத்திருக்கிறேன், உங்களை ஏன் படைத்திருக்கிறேன் என்ற ரெண்டு லட்சியத்தையும் அவன் ஹதீஸின் குதிசியின் நூடாக தெளிவுபடுத்துகின்ற பொழுது அத்துன்யா ஒலிக்கத்துலக்கும் வாந்தும் ஹொலித்தும் ஆகுறா, அத்துன்யா ஒலிக்கத்துலக்கும் வாந்தும் ஹொலித்தும் ஆகுறா. இந்த உலகம், உலகத்தின் வஸ்துக்கள், உலகத்தின் அலங்காரங்கள், உலகத்தின் அனைத்தும் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன். அது படைக்கப்பட்ட நோக்கம் உங்களுடைய வாழ்வை நீங்கள் தயார்படுத்துவதற்காக. உங்களுக்கு ஒரு மௌத்து உண்டு, உங்களுக்கு ஒரு மரணம் உண்டு, மௌத்துக்கு பின்னால் ஒரு வெளிப்பாட்டுதல் வாழ்வு உண்டு. அதில் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நான் பறக்காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்வின் உன்னதத்திற்காக, அந்த வாழ்வின் வெற்றிக்காக, அந்த வாழ்க்கையை தேடிக்கொள்ளும் ஒரு மண்டபமாக இந்த உலகத்தை தந்திருக்கிறேன். நீங்களோ ஆக்ராவுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆக்ராவுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எனக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கருத்தை ஹதீஸில் குதிசியின் நூலாக படைத்த ரப்பு அல்லாஹ் படைப்பினங்களின் நோக்கங்களை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி மனிதர்கள் படைக்கப்படவில்லை. உலகத்தின் இன்பங்களை தேடுவதற்காக வேண்டி மனிதர்கள் படைக்கப்படவில்லை. மனிதர்களே, குலித்துன்னில் ஆகுறா, ஆகுறாவுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். அந்த வாழ்வை தேடுவதற்காக உங்களை படைத்திருக்கிறேன். இதுதான் குரானுடைய யதார்த்தமாக இருக்கிறது, ஹதீஸில் குதிசியுடைய கருத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, முதலில் மனிதர்கள் என்று இந்த மண்ணுக்கு மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் என்ற பெயர், மனிதன் என்ற அந்தஸ்து நமக்கு எவ்வாறு கிடைத்தது என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். பிறந்தது முதல் இதுவரைக்கும் பல லட்சியங்கள், பல நோக்கங்கள், பல தேவைகள், பல ஆசைகள், இவைகளை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லோரும் நம்மை மனிதனு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மனிதத்துவம், மனிதன் என்ற பெயர் சூட்டப்படுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு அம்சங்களை ஒன்றிணைத்தான். ஒன்று அர்ரூஹ், அடுத்தது வல் ஜஸது, மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரூஹ், அடுத்தது இந்த சரீரம், இந்த உடம்பு. ரூஹும் ஜஸதும், உடம்பும் உயிரும் இணைந்ததுதான் மனிதன். உடம்பில்லாமல் உயிருக்கு அர்த்தம் இல்லை, உயிரில்லாத உடம்புக்கு இந்த மண்ணுக்கு மேல் வாழ்வில்லை. இதான் யதார்த்தம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, இந்த மனிதன் என்ற பெயர் சூட்டப்படுவதற்கு காரணமாக அமைந்த ரூ அல்லாஹ் விண்ணிலே படைத்தான், விண்ணிலே தயாரித்தான். ஆலமுல் அர்வா என்கின்ற ஆத்ம லோகத்தில் இந்த உயிரை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அது ஆத்ம லோகத்துக்கு சொந்தமானது. எப்பொழுது இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறதோ அது ஆத்ம லோகத்தை நோக்கி சென்று விடுகிறது, அல்லாஹ்வை நோக்கி சென்று விடுகிறது. அதே நேரத்தில் இந்த உடம்பு மண்ணினால் தயாரித்தான், மண்ணுக்கு மேல் தயாரித்தான், மண்ணின் நூடாக எனவேதான் எப்பொழுது உடலை விட்டும் உயிர் பிரிந்து விடுகிறதோ இந்த உடல் அதற்கு பிற்பாடு இந்த மண்ணுக்கு மேல் நிலை பெறாது. கண் பார்க்காது, நாம் பேசாது, கை கால்கள் அசையாது, உடம்பில் உஷ்ணத்தன்மை போய்விடும். எந்த விதமான பிரயோஜனம் அற்ற ஒரு சரீரமாக ஒரு பிணமாக இது மாறிவிடும். காலம் செல்ல செல்ல அந்த உடம்பு விகாரமான தோற்றத்தை அடைந்து அசிங்கமான உருவத்தை எடுத்து அதை அழுகி போய்வதற்கு ஆரம்பித்து விடும். காலம் போக போக அதிலிருந்து நாற்றம் வர ஆரம்பித்து விடும். கண்ணியத்துக்குரிய பிள்ளைகளே, சகோதரர்களே, அவருடைய நல்லவர்களே, கொஞ்சம் நேரம் இதற்கு ஒரு முன்னுதாரணத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். இரவில் தூங்குகின்றவர்கள் காலை இருந்து இரவு உழைக்கும் களைப்பாக கஷ்டப்பட்டு உலகத்தில் பல வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு 5 அல்லது 4 மணித்தியாலம் இரவில் தூங்கிவிட்டு காலையில் எழுந்ததும் அவர்களின் வாயின் நூடாக வரக்கூடிய நாற்றம், மரணத்துக்கு பின்னால் இந்த உடல் எத்தனை அசிங்கமானது, எத்தனை துருவாடை உடையது என்கிறதற்கு ஒரு முன்னுதாரணம். இரவில் தூங்குகின்ற உடம்பு அதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடைக்காது, அதில் உயிரிழக்கிறது. ஆனாலும் அந்த உடம்பு வேலை செய்யாது. அந்த உடம்புக்கு என்ன நடந்தாலும் சில வேலை விளங்காத அளவுக்கு அதற்கு தூக்கம் போய்விடும். இது மரணத்துக்கு பின்னால் மரணம் வந்துவிட்டால் இந்த உடலின் நிலைமை எப்படி நடக்கிறது என்பதற்கு ஒரு முன்னோதாரணம். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட உத்தரவாதம் மற்றொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை இறைவன் மனிதனுக்கு எழுத்து கொடுத்திருக்கிறான். சொன்னார்கள் நாயகம் செல்லமாக அழைவசலம் அவர்கள், அத்துன்யா மனிதன் ஆகுறா, ஆகிராவை தேடுங்கள், ஆகிராவை சம்பாதியுங்கள், மறுமையின் பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு. உலகத்தின் வாழ்க்கை மனிதர்கள் வாழ்வதற்கு வந்த இடம் அல்ல, அனுபவிப்பதற்கு வந்த இடம் அல்ல, இன்பத்தை சுவைப்பதற்கு வந்த இடம் அல்ல, அது மௌத்துக்கு பின்னால் இருக்கிறது. இது தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்ற அந்த சூரத்தில் மூக்குடைய அத்தியாயம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு மௌத்தையும் தந்திருக்கிறேன், ஹயாத்தையும் தந்திருக்கிறேன், நோக்கம் எவ்வளோக்கும் ஐயுக்கும் அமலா, உங்களில் எவர்கள் நல்லவர்கள், நன்மைகளை செய்கின்றீர்கள், தீமையை விட்டு ஒதுங்கி இருக்கிறீர்கள், அல்லாவுக்கு ஒளிப்படுகிறீர்கள், ஹராத்தை விற்று விடுவீர்கள், ஹராலை பேணுகின்றீர்கள், அல்லாவுடைய கட்டளைகளுக்கு வழிபடுகிறீர்கள், அல்லாவுடைய விளக்கல்களை மட்டும் ஒதுங்கி நடக்கிறீர்கள் என்பதனை பார்ப்பதற்குதான் இந்த 60-70 இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருப்பதை தவிர நிரந்தரமான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்ல என்கிறதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத்துன்யா ஒலிக்கத்திலும் வாழ்த்தும் குளித்தும் என்ற ஹதீஸில் குதிசியுடைய கருத்து அல்லாவுக்காகவே நாம் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வீடு மௌத்துக்கு பின்னால் இருக்கிறது, நம்முடைய நிரந்தரமான தங்கும் இடம் மௌத்துக்கு பின்னால் இருக்கிறது. அதை தேடுவதற்கான ஒரு மண்டபமாக, ஒரு பூமியாக, ஒரு களமாக இந்த உலகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, சற்று நிதானமாக சிந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை நமக்காக வேண்டி தந்திருக்கிறான். நமக்காக வானம், ஏழு வானம், பூமி, ஆழ்கடல், சமுத்திரம், நட்சத்திரங்கள், காற்று, நெருப்பு எல்லாம் மனிதருக்கு தேவை. இவையெல்லாம் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லை என்பதனால் இந்த உலகிற்கு எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ கிடையாது. மனிதன் இல்லை என்பதற்காக சூரியனுக்கு பிரச்சனை கிடையாது, மனிதன் இல்லை என்பதற்காக நட்சத்திரங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மனிதன் இல்லை என்பதற்காக வேண்டி பூமிக்கோ வானத்துக்கோ எந்த வசத்துக்கும் பிரச்சனை கிடையாது. அவைகள் இல்லை என்று சொன்னால் நமக்கு பிரச்சனை. அதைத்தான் நல்லா சொல்லுகிறான். அத்துணையா உலகத்திற்கும் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரீன். உலகம் முமின்களுடைய ஒரு சிறைச்சாலையுடைய வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கட்டுப்பாடு உண்டு, ஷரத்து நிபந்தனைகள் உண்டு, அவைகளை பேணி வாழுங்கள். திறந்து விட்டவர்களை போன்று வாழக்கூடாது. நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடாது, நினைத்ததையெல்லாம் பேச முடியாது, நினைத்ததையெல்லாம் பார்க்க முடியாது, நினைத்ததையெல்லாம் நமக்கு செய்யலாம் என்ற முடிவுக்கும் வரக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு தந்திருக்கிறான். காரணம், நம்முடைய சொந்தக்காரன் அல்ல, நம்முடைய உயிரின் சொந்தக்காரன் அல்ல, உடம்பின் சொந்தக்காரன் அல்ல, இந்த ரெண்டையும் இணைத்து மனிதன் என்ற வாழ்வை தந்தவன் அல்ல, மௌத்தை உண்டு போடுபவன் அல்ல, ஹயாத்தை தந்தவன் அல்ல, நரகத்துக்கு அனுப்பவனும் அல்ல, சொர்க்கத்துக்கு அனுப்பவனும் அல்ல. இந்த உண்மையை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ தானோ என்ற வாழ்க்கையை மனிதன் வாழக்கூடாது என்ற கட்டுப்பாடு எல்லாம் விதித்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் மரணிப்பதற்காக வேண்டி பிறந்தவர்கள், மரணிப்பதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய யதார்த்தம். ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி வாழ்பவர்கள் அல்ல, உலகத்தின் இன்பத்தை தேடுவதற்கு வாழ்பவர்கள் அல்ல, ஒரு மௌத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் மனிதனுக்காக தந்திருக்கிறான். இதை மனிதர்கள் உணர வேண்டும். உணர்கின்ற பட்சத்தில் தான் மனிதனுடைய துன்யா ஆகிறவுடைய வெற்றி இருக்கிறது. இதை உணராத பட்சத்தில் அவருடைய துன்யாவின் தோல்விக்குரியது, ஆகிராவும் தோல்விக்குரியது என்பதை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுக்காக வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மனிதன் மனிதத்துவத்தை தந்த அல்லாஹ் மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கைகளை மூன்று கட்டங்களாக, மூன்று பருவங்களாக கொடுத்திருக்கிறான். ஒன்று, மனிதனுடைய பிறப்பது முதல் அவனுடைய விளையாட்டு பருவம் துப்போனியத் என்று சொல்வார்கள். பிறந்த மனிதன் அவனுடைய கிட்டத்தட்ட 15 வயதை அடையும் வரைக்கும் இருக்கின்ற அவனுடைய வயது கால எல்லை துப்போனியத், விளையாட்டு பருவம். இந்த விளையாட்டு பருவம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். விளையாட்டில் கழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு லட்சியம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. விளையாட்டிலே நம்முடைய காலம் 15 அல்லது 10 வயது வரைக்கும் கழித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய பருவ வயது அடையும் வரைக்கும் அவனுடைய தீமையின் 7 பதிவு செய்யப்பட மாட்டாது என்பதுதான் அகீதாவுடைய உலமாக்களுடைய தீர்ப்பு. பருவ வயதுக்கு முன்னால் மனிதனால் நடைபெறுகின்ற பாவங்கள் பதிவு செய்யப்படுவதில்லை. பருவ வயதை எப்பொழுது எட்டப்படுகிறதோ அதிலிருந்தான் பாவத்தின் 7 விரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் நன்மையின் அந்த பதிவு பதிவு செய்யப்பட்டு அவனுடைய பெற்றோர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் அகீதாவுடைய தீர்ப்பு. கணேசுக்குரிய பெரியவர்களே, சகோதரிகள், அல்லாஹ்வினுடைய அருகிலே எப்பொழுது பருவ வயதுக்கு பின்னால் 15 வயது அல்லது 10 வயதுக்கு பிற்பாடு எப்பொழுது பருவ வயது ஆரம்பிக்கப்படுகிறதோ அப்பொழுது மனிதனுடைய தீமையின் பதிவேடு ஆரம்பிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு முன்னால் கடைசி பருவம் அவருடைய 40 பிற்பாடு இருக்கக்கூடிய வயோதிபம். இந்த வயோதிபம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100-90 வீதம் மனிதனுடைய வயோதிபம் நோயிலும் பிரச்சனையிலும் கலந்து கொண்டிருக்கிறது. 40 தாண்டினால் ஆங்காங்கே நோவடிக்க தொடங்குகிறது. சமூகத்தில் கண்டிடாத பல புதுமையான நோய்களும் பல கரைச்சல்களும் சிக்கல்களும் வந்து பல பல வைத்திய சாலைகளில் தங்கி நின்று வாராந்த அடிப்படையில் நோய்களுக்கு மருந்தெடுத்த வண்ணம் காலங்கள் கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உணவு கட்டுப்பாடு, பயணம் கட்டுப்பாடு, அவருடைய இன்பங்கள் கட்டுப்பாடு என்று பல கட்டுப்பாடுக்கு மத்தியிலே 40 பின்னால் காலம் கழிந்து கொண்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் மருந்து வகைகளை சுமந்த வண்ணம் போக வேண்டிய காலமாக இருக்கிறது. 40 பின்னால் நோயிலே கரியும் பொழுது, பிறந்தது முதல் 15 வரைக்கும் விளையாட்டில் கழிகின்ற பொழுது மனிதனுக்கு மீதமாக இருக்கிறது எடைப்பருவம். இந்த எடைப்பருவம் இன்று அநேகமாக வாலிபம் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? நன்மையிலா தீமையிலா? சமீபத்தில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் உலமாக்கள் முன்வைக்கிறார்கள், 175 வாலிபர்களுடைய வாலிபம் பாவத்திலும் அநியாயத்திலும் அசிங்கத்திலும் கழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த உன்னதமான வாழ்க்கையை சொர்க்கத்துடைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு இதற்கு முன்னாலோ பின்னாலோ மனிதனுக்கு எங்கே அவகாசம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது? இந்த மூன்று காலங்களுக்குள், இந்த மூன்று அமைப்புக்குள் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவனுடைய நஃப்சு, அவனுடைய ஆத்மாவும் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்நஃப்சுல் முத்மைன்னா, அந்நஃப்சுல் லவ்வாமா, அந்நஃப்சு அல் அம்மாரத்து பிஸ்ஸு. முதலாவது மனிதனுடைய ஆத்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நஃப்சை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்நஃப்சுல் முத்மைன்னா, சாந்தியான நஃப்சு, அமைதி பெற்ற நஃப்சு, இதுதான் கயாமத்துடைய நாளை வாழ்வர்கள் சொர்க்கத்துக்கு அழைப்பார்கள்.
எது எப்படி நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இங்கே அமர்ந்திருக்கிறோம்,
இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறோம், இங்கே சாய்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நிமிடம் எதை எப்படி நடக்கும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கடந்த கால வரலாற்றுக்கு சற்று நாம் போய் பார்ப்போம். ஒரு அனுபவத்துக்குரிய வரலாறை ஞாபகப்படுத்துகிறேன். அழிக்கப்பட்டு சமுதாயத்துக்கு தொந்தரவாக இருந்து அழிக்கப்பட்ட அந்த பயங்கரவாத சமுதாயம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் நடக்கின்ற காலகட்டத்தில் யாழ்ப்பாணம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாண்டமான இஸ்லாமிய மதத்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த மண்ணிலே அவர்களுடைய அதிச்சாட்சியம் தொடங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் காலையில் மனிதர்கள் எழுகிறார்கள், ஒவ்வொருவரும் தன்னுடைய வேலை பருவலுக்கு சென்றார்கள், விவசாயிகள் விவசாய நிலங்களுக்கு சென்றார்கள், உத்தியோகத்தர்கள் தன்னுடைய அலுவலகங்களுக்கு சென்றார்கள், ஆசிரியர்கள் பாடசாலைக்கு சென்றார்கள். இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் தத்தம் வேலைகளுக்கு சென்றது பிற்பாடு பயங்கரவாத தலைமைத்துவத்தினால் ஒரு அச்சுறுத்தல், ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. அரை மணித்தியாலத்துக்குள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் ஜின்னா மைதானத்தில் ஒன்று கூட வேண்டும். அன்று அவர்களுடைய ஆதிக்கம் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டம். யாருக்குமே மறுக்க முடியாது, எவருக்குமே உதவி செல்ல முடியாது. என்ன நடந்தது? அரை மணித்தியாலத்துக்குள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம் ஆண்கள் ஜின்னா மைதானத்தில் ஒன்று கூடினார்கள், நினைத்தார்கள் ஒரு பத்து நிமிடத்தில் அரை மணித்தியாலத்தில் அல்லது ஒரு அவருக்குள் இந்த நிகழ்வு முடிந்துவிடும், திரும்ப தம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்ற சிந்தனையில் கடையை திறந்தவர்கள் வேலையாளரிடத்தில் கடையை பாடம் கொடுத்து வந்தார்கள், குளிக்க சென்றவர்கள் வாரியை கிழக்கில் வைத்துவிட்டு வந்தார்கள், விவசாயத்துக்கு சென்றவர்கள் அந்த விவசாய கருவிகளை வயலிலே வைத்துவிட்டு வந்தார்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் பயங்கரவாத தலைவரினால் ஒரு உத்தரவு போடப்பட்டது. எல்லா முஸ்லிம்களும் இந்த யாழ்ப்பாணத்து மண்ணை விட்டும் மிக சீக்கிரமாக வெளியேறிவிட வேண்டும். யாருமே இருக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் வயோதிகர்கள் என்ற பாகுபாடு இல்லை. முஸ்லீம் என்ற அனைவரும் இந்த யாழ்ப்பாணத்தை விட்டும் கிட்டத்தட்ட 2 மணிக்காலத்துக்குள் புறப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் வந்தது. இவர்கள் அன்று தூங்குகின்ற பொழுதில் இந்த சிந்தனை வந்திருக்குமா? காலையில் அதிகாலையில் நாம் எழுப்புகிறோம், நமக்கு எப்படி ஒரு உத்தரவு வரும், நாம் அனைவரும் இந்த மண்ணை விட்டு மாற்றப்படுவோம், துரட்டப்படுவோம் என்ற சிந்தனையில் தூங்கியிருப்பார்களா? இல்லை. திருமணத்துக்கு தயாரான வாலிபன் அந்த கனவில் உறங்கியிருப்பான், நோய்க்காக வேண்டிய சிகிச்சை பெறுவதற்கு தயாரானவன் அதில் உறங்கியிருப்பான், வீடு கட்டுவதற்காக வேண்டிய அடித்தளம் போட்டவர்கள் அந்த சிந்தனையிலே தூங்கியிருப்பார்கள், வியாபாரம் செய்வதற்கு தன்னை ஆரம்பித்தவர்கள் அந்த யோசனையிலே தூங்கியிருப்பார்கள். பல பல யோசனைகளில் தூங்கினவர்கள் காலையில் ஒட்டுமொத்தமாக ஒரே சிந்தனையில் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று யோசித்திருப்பார்களா? இல்ல. அங்கே வெளியேற்றப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய கட்டளைதான் எல்லோரும் ஒரே பாதையின் ஊடாக வெளியேற வேண்டும். பல பாதைகள் கொடுக்கப்படல. அடுத்த சொன்னார்கள், உங்களால் முடிந்த வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு போங்க, பணங்கள் நகைகள் ஆபரணங்கள் தங்கங்கள் எதுவும் எடுத்துக்கொண்டு போகலாம், கைகளால் தூக்க முடிந்ததை கொண்டு போகலாம் என்ற ஒரு வார்த்தையும் காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. வேகமாக வீடுகளுக்கு சென்றவர்கள், குழந்தை குட்டிகளை பரபரப்போடு எடுத்தவர்கள், சுமந்தவர்கள் என்ன செய்தார்கள்? தத்தம் கைகளுக்கு அகப்பட்டதை எடுத்தார்கள், கண்களை எடுத்தார்கள், பதுக்கி வைக்கிறீர்களை எடுத்தார்கள். எடுத்துக்கொண்டு அங்கே வந்து அந்த கிவ்விலே நின்றார்கள். என்ன நடக்குது? பயங்கரவாத காவலர்களால் அந்த கிவ்விலே நிற்கக்கூடிய அனைவரையும் பரிசோதித்து விட்டு எல்லோருடைய நகைகள் ஆபரணங்கள் பணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்தார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கு ரூபாய் 200 அல்லது 250 மேல கொண்டு போக முடியாது. எல்லாத்தையும் பறித்தார்கள். பறித்து அனாதைகளாக அவர்களை துரத்தினார்கள். அதிலும் ஒரு அவல காட்சி நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு 5 வயது சிறுமி, அந்த சிறுமியை ஒரு கற்பனை தாய் சுமந்து வந்தார்கள். அந்த சிறுமியுடைய காதிலே 2 காதுப்பு இருந்தது. அதனை கலட்டுவதற்கு உட்பட்ட அந்த பயங்கரவாத நல்ல மனிதர்கள் மௌத்தாகணும் என்பதற்காக அல்லாஹ் அவகாசம் தந்து கொண்டிருக்கிறான். மனிதர்கள் திருந்தணும், மனிதர்கள் நல்லவர்களாக மாறணும். என்னுடைய லட்சியம் அல்லாஹ் சொல்கிறான், அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும், அனைவரும் சொர்க்கவாதிகளாக மாறணும். அதற்குதான் லட்சக்கணக்கான நபிமார்களை, லட்சக்கணக்கான ரசூல்மார்களை, உலமாக்களை, முஜாஹிர்களை இந்த மண்ணுக்கு மேல் அவன் சமர்ப்பணம் செய்தான், வேதங்களை இறக்கினான், இலகியத்தை தானம் செய்தான், ஏகத்துவத்தை போதித்தான். ஏன் மனிதன் திருந்தணும் என்பதற்காக நாம் கண்மூடித்தனமாக இந்த உலக இன்பங்களுக்கு அடிமையாகி நினைத்த தவறையெல்லாம் செய்துவிட்டு, நினைத்த பாவங்களெல்லாம் செய்துவிட்டு, நினைத்த தப்பையெல்லாம் செய்துவிட்டு என்ன சொல்கிறோம், என்ன செய்ய ஷைத்தானுடைய தீங்கால நாங்க மாட்டிக்கொண்டோம். இது எதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருப்போம்? நமக்கு என்று ஒரு சொந்த அறிவு, நமக்கு என்று சொல்லப்படும் உபதேசங்கள், நமக்கு என்று விதிக்கப்பட்ட விதிமுறைகளை ஏன் நாம் கவனிக்காமல் இருக்கிறோம்? இதுவரைக்கும் ஷைத்தானை நாம் குறை சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனாலும் ஷைத்தான் கூட நாளைய கயாமத்து நாளில் நம் குறைகளை விட்டும், நம் குற்றச்சாட்டுகளை விட்டும் அவன் நீங்கிவிடுவான் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளைய கயாமத்துடைய நாளையில் ஷைத்தானுக்காக நெருப்பினால் ஆனோர் விம்பர் அமைக்கப்படும் நரகத்தின் நடுவில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷைத்தான் அவன் நம்மை வழிகெடுக்கிறது உண்மை. ஆனால் அவன் நாளைய கயாமத்து நாளில் அவனுடைய வரியை, அவனுடைய நம்மை விட்டும் அவன் ஒதுங்குவதற்காக அல்லாவிடத்தில் நான் குற்றவாளி அல்ல என்பதற்கு அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொல்லும் அவனுடைய வாதாட்டம். நாளைய கயாமத்து நாளில் நரகத்தின் நடுவில் அவனுக்காக நெருப்பினால் ஆன ஒரு பிம்பர் அமைக்கப்படும். அதில் அந்த மமதை பிடித்த ஷைத்தான் அமர்ந்திருப்பான். ஒவ்வொரு மனிதர்களும் கடைசியாக தன்னுடைய நரக பயணத்துக்கு யார் யார் காரணம் என்பதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு முறையிட்டு முடியாத போது ஷைத்தானை குறை சொல்லுவார்கள். யாரெல்லாம் இந்த ஷைத்தானுடைய அட்டகாசம், அதனால் நாம் வழி தவறிவிட்டோம். அது உண்மைதான். குரானை சொல்கிறான், குரானை சொல்கிறான், நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் சொல்றதை செய்யுங்க. குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது
காலம் வந்துச்சு, அஜை நிறைவேற்றுவதற்கு அவகாசம் இருந்துச்சு.
தான். ஆனா வீட்டுல ரெண்டு குமரி இருக்குது, அதை கொடுத்துட்டு அடுத்த வருஷம் ஹஜ் செய்யலாமே என்ற ஒரு வார்த்தை சென்னே குமருக்கு முந்தி ஹஜ் பண்ணி குமரை நல்ல உற்பத்தி செஞ்சவன் அது அல்லாஹ்வுக்கு எழுப்பக்கூடியதே.
பயங்கரவாதங்களால் நம் சமூகங்கள் பாதிக்கப்பட்டது. கடந்த கால வரலாறுகள்
சுனாமி போன்ற வரலாறுகள் நமக்கு கியாமத்துடைய ஒரு முற்பகுதியை காண்பித்த வரலாறுகள். ஏன் நாம் இன்னும் அதே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, முழு சமுதாயத்துக்கும் அத்தை எடுத்து வைக்கக்கூடிய வம்சத்தைச் சேர்ந்த நாம், ஈமானுடைய வம்சத்தைச் சேர்ந்த நாம், இலகத்தில் நேரியத்துடைய அந்த கண்ணியத்தை சமுதாயத்தில் பலன் சாட்ட வேண்டிய நாம், இன்னும் வஸ்துக்களோடு ஒன்றிணைந்து இதில்தான் வெற்றி இருக்கிறது என்று நடை போற்றால் இந்த சமுதாயத்துக்கு எப்பொழுது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கும் என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அனைத்தும் படைத்த அல்லாஹ்வுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். ஆங்காங்கே பல அனர்த்தங்கள், பல குதர்க்கங்கள், பல விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி எப்படி எந்த நேரத்தில் நடக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை அனைத்தும் ஒரே எழுத்துக்கு கொண்டு வரணும். களிமா சொன்ன மனிதன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் உலகம் அழிந்துவிடும். அந்த அளவுக்கு பலமான நாம், அந்த அளவுக்கு கண்ணியமான நாம், அசிங்கமான உலகத்தின் வஸ்துக்களுக்காக வேண்டி நம்மை அடிமைப்படுத்தி இந்த உலகத்தில் பாவத்தில் மூழ்கி இருப்பது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்கிறதை அன்பார்ந்த சகோதரர்களுக்கு யாதுபடுத்துகிறேன். உலகத்தில் பணம் தேவை, ஆட்சி தேவை, அதிகாரம் தேவை, எல்லாம் தேவை எனக்கு. உலகத்தில் வாழ்வதற்கு அல்ல, அந்த ஆக்ராவுடைய வாழ்க்கையை தேடுவதற்கு என்கிறதுதான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அண்ணாவிரியார்களே, எந்த நேரமும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நிமிடத்திலும் எதையும் அல்லாஹ்விடத்தில் பணம் சாட்டுவோம், அவன் மீது நம்பிக்கை வைப்போம். பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததனால் தலைமைத்துவத்திற்கு வேலைகளை நீட்டுவதை நம்முடைய ஈமானின் குறைபாட்டை நாம் காண்பிக்கிறோம். அவருக்கும் செய்யலா, இவருக்கும் செய்யலா, முஸ்லிம்கள் மாறணும், முஸ்லிம்கள் மாறணும், ஈமானுடைய வரத்தை சமூகத்தில் பணம் சாட்டணும். படைத்து ரப்பு எந்த லட்சியத்தை மையமாக வைத்து நம்மை படைத்திருக்கிறாரோ அது நம்மால் நடக்குதா என்று நாம் பார்க்கணும். என்னுடைய நஷ்டி முத்தமரின்னாவாக இருக்கிறதா, லவ்வாவாக இருக்கிறதா, அல்லது நம்மாருக்கு சூவாக இருக்கிறதா என்று நான் பார்க்கணும். என்னுடைய தக்குவா குரான் என்ன சொல்கிறது? யாய் கல்லதி நாமனும் பொதுவாக மனிதர்களுக்கெல்லாம் கட்டளை இருக்கிறான், எல்லா மனிதனுக்கும், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாருக்கும், எத்தக்கும் அல்லாம பயந்துக்கோங்க, அல்லாம பயப்படுங்க. இந்த உலக முடிவு, யுக முடிவு, கயாமத்துடைய வருகை மிக பயங்கரமானது, மிகவும் பயங்கரமானது. யோம அந்த நாள் நடைபெறும் சில சம்பவங்களை அல்லாஹ் முன்வைக்குகிறான். இதற்கு முன்னுதாரணம் தான் கடந்த சுனாமியில் சில வரலாறுகள் நடந்தது. நாம் இன்னும் திறந்தல்ல, நாம் இன்னும் அனுபவப்பட்டும் நாம் திறந்தில்லை என்ற நஷ்டத்தை திரும்ப திரும்ப யாதுபடுத்தும். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான் அந்த கயாமத்து நாள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு தாய்மார்களும் தன் குழந்தைக்கு பாலூட்டிக் கொண்டிருப்பாங்க. ஆனால் என் மார்பில் குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கிறதே என்ற சிந்தனையை கூட அந்த தாய் மறந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு கியாமத்துடைய வருகை பயங்கரமாக இருக்கும். பிள்ளை விழுந்ததும் பால் குடிச்ச புள்ள இருக்குதா இல்லையா என்ற சிந்தனை இல்லாமல் தாய் இருப்பாள். அது மட்டுமல்ல, கற்பமாகக்கூடிய ஒவ்வொரு கற்ப தாய்மார்களும் பிள்ளை கிடைப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய தாய்மார்கள் தன் கரையில் இருக்கும் குழந்தைகளை தன் கரங்களிலே எடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமானது கயாமத்துடைய நாள். மனிதர்களும் பித்தம் பிடித்தவர்களை போன்றி, போதை பிடித்தவர்களை போன்றி, மது மயங்கியவர்களை போன்றி இருப்பார்கள். வமாஹும் பிசுகாரா. ஆனா யாரும் மதுவுடைய போதை கிடையாது யாருக்கும், யாருக்கும் மது மயங்கிய போதை இல்லை. ஆனாலும் என்ன நடந்திருக்கிறது? அப்ப ஏன் போதை பிடித்தவர்களை போன்றிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அந்த கியாமத்துடைய வருகையின் சோதனை மிக கொடூரமானது. தான் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று விளங்காத அளவுக்கு அவர்கள் அந்த பயத்திலே தடமாறிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம் அனைவரும் இந்த தீனுல் இஸ்லாத்தின் காவலாளர்களாக இருக்கணும். நம் அனைவரும் இந்த வீரக்கு காவலர்கள். இதை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கு தந்திருக்கிறான். சமுதாயத்தில் பறைசாற்றும் பொறுப்பு தந்திருக்கிறான். புனிதமான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையாத்தில் உதயமாகி ஒப்பாத்தாகி சமுதாயத்துக்காகவே தன் குடும்பங்களை தியாகம் செய்து பாடுபட்டு உயிர் சிந்தி, வேர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி, தாய்ப்பின் வரலாறு, அவர்கள் தாய்ப்பிலே நடந்த செய்யப்பட்ட கொடுமைகள் சொல்லப்படும் பொழுது கண்கள் கண்ணீர் வடிக்குகிறது. ஆனால் பிரயோசனம் இல்லை. அது வெறும் காவியங்களாக, கதைகளாக புகழ் பாடுகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது பேசுகிறோம். அத்தோடு மறந்து விட்டோம்.
For more lectures, visit slhub.com.